மத்தேயுடைய சுவிசேஷம் ஒரு ராஜாவுடைய சுவிசேஷம். இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்த ராஜாவுடைய கதையை தான் அந்த மத்தேயு சுவிசேஷத்தை நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். எல்லா காலத்திலையும் எல்லா ஜனங்களும் அந்த தேவன் ஏற்படுத்தக்கூடிய ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு தவறான எண்ணங்கள் இருந்துச்சு, ரொம்ப தவறான எண்ணங்கள். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்திலேயே அவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம்ன்றதை நமக்கு விளக்கி வர்றார். அவருடைய ராஜ்யம் வந்து வெளிப்பிரகாரமான ஆடம்பரத்தை கொண்ட ராஜ்யம் இல்லை. இயேசு ஏற்படுத்த வந்த ராஜ்யம் மனிதர்களுடைய இருதயங்களில் ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார், இல்லைங்களா? வெளிப்பிரகாரமான ஷோ பண்ணுற இது இல்லை இயேசு காரியம். மனிதர்களுடைய இருதயங்களில் ஆவிக்குரிய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க வர்றார். எங்கெங்கெல்லாம் அவருடைய ராஜ்யம், எந்த மனிதர்களுடைய இருதயங்களில் அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோ, நம்ம இந்த பியாட்டிடியூட்ஸில் பார்க்குற குணங்கள் அந்த மனுஷங்கள்கிட்ட இருக்கும். எங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, எங்கே இந்த குணங்கள் இருக்கோ, அங்கே ஏ தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ராஜ்யம், கிறிஸ்துவ ஆட்சி செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம், இல்லைங்களா? இந்த குணங்களில் பார்க்கும்போது ஒரு அழகான ப்ரொக்ரெஷன், ஒரு பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு தங்க ஏணி மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் இயற்கைக்கு விரோதமான உலக மனிதர்களுக்கு நேர் ஆப்போசிட் குணங்கள். யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டுன்னுவாங்க, அதாவது சுய போதுமான தன்மையில் நிறைந்திருக்கிறவங்க. நான் போதும், நான் பார்த்துக்குவேன், நான் செஞ்சுக்குவேன்ற ஒரு சுய போதுமான தன்மையில் உலகத்தில் நிறைந்திருக்கும் போது தேவ ராஜ்யத்தில் வரக்கூடிய முதல் அடையாளம் என்ன? ஆவியில் எளிமை உள்ள வலிமை. தன்னுடைய போதுமாக கொஞ்சம் கூட தான் தகுதியே இல்லைன்னு உணர்ந்தவனுக்கு தான் பரலோக கது திறக்குது, இல்லைங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உலகத்தில் எல்லோருமே சுய திருப்தியில் வாழுகிற மனிதர்களாக இருக்கும்போது, சுயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுகிற மனிதர்களாக இருக்கும்போது, இந்த தேவ ராஜ்யத்தின் மகன் வந்து தன்னுடைய நிலைமையை குறித்து எப்பப்பார் துயரப்படுகிறவனாக இருக்கிறான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இல்லைங்களா? சுய திருப்தி அவனுக்கு இருக்காது. உலகத்தில் எல்லோருமே சுய செல்ஃப் வில்டுன்னுவாங்க, சுய சித்தத்தில் அவர்கள் வாழும்போது இவன் வந்து சாந்த குணம் உள்ளவனாக இருக்கிறான், இல்லைங்களா? உலகத்தில் எல்லோருமே சுய நீதியில் வாழும்போது இவன் நீதியின் மேல், தனக்கிட்ட இல்லாத நீதியின் மேல் பசித்தாகும் உள்ளவனாக இருக்கிறான். பார்த்தீங்களா, இந்த நாலு குணங்களும் வெறுமையை குறைவை குறிக்கிறதா இருந்தாலும், ஆனால் இந்த நீதியின் மேல் படிப்படியாக ஏறி ஆவியில் எளிமை உள்ளவன், துயர பாவத்துக்காக துயரப்படுகிறவன், சாந்த குணம் உள்ளவன், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் ஏறி அந்த நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். என்ன, அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலையில் வந்தவனுக்கு தான் கடவுளுடைய கிருபை பயங்கர இறக்கம் ஊத்தப்படுறத பார்க்குறோம், இல்லைங்களா? இதுக்கப்புறம் முழுமை தான் அடுத்தது வர்றது பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை எந்த அளவுக்கு அவன் இருதயம் உணர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு அவனுடைய இரக்க இருதயத்தில் ஆண்டவர் இரக்கத்தை ஊற்றியிருக்காருன்னா அது பொங்கி வெளியே வழியுதுன்றாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி அவன் ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த அளவுக்கு ருசி பார்த்ததுனால எல்லா மனிதர்களோடு தான் இரக்கம் உள்ளவனாக நடந்துக்கிறத நம்ம பார்க்கலாம், இல்லைங்களா? அதனால தான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவன் பாவத்துக்காக அந்த அளவுக்கு துயரப்பட்டதுனால் இன்னமே அவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள்னு வருது. இன்னைக்கு நம்ம 9வது வசனத்தை பார்க்கணும். 9வது வசனத்தில் போட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன?
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் இயேசு வந்து நேர் உலகத்துக்கு விரோதமாக பேசுகிற ஒரு காரியம். மனுஷருங்க நினைச்சு பார்க்க, மனுஷருங்க நினைக்கிறதுக்கும் தான் சொல்றதுக்கும் நேர் விரோதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்த யூதர்களும் அவங்க என்ன நினைச்சாங்க? ராஜானா அவங்களுக்கு இருந்த ஐடியா என்ன? அவர் மேசியா ராஜாவா வந்து எல்லா ஊருக்கிட்டையும், எல்லா புறமதஸ்தர்கிட்டையும் போர் செய்து எல்லோரையும் யூதர்களுக்கு அடக்கிறவர்களா வரணும்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இல்லைங்களா? யோசுவா காலத்துல எப்படி போர் செய்தார் யோசுவா, அதை விட பயங்கரமா இவர் வந்து போர் செய்து எல்லாரையும் அடக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இவர் என்ன சொல்றாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஷாக், இல்லைங்களா? அவங்க எதிர்பார்க்க முடியாத, நமக்கும் இது பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு, அட்ராக்டிவாகவே இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இயற்கை மனிதர்களாக இருக்கிற நமக்கு உண்மையான பாக்கியத்தின் வழியே தெரியறதில்லை, இல்லைங்களா? இதுக்கு நேர் விரோதமாக தான் நம்ம சிந்திக்கிறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வர பியாட்டிடியூட்ஸில் எத்தனாவது பியாட்டிடியூட்ஸ் தெரியுமா? இது ஏழாவது இல்லைங்களா? அந்த ஏறி வர ஏணியில் ஏழாவது படி. பைபிளில் ஏழுன்றது வந்து பரிபூர்ணத்தை குறிக்குது. எந்த மனுஷன் இந்த படியெல்லாம் தாண்டி சமாதானம் பண்ணுகிற மனிதனாக வந்துட்டானோ அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பரிபூர்ண, ஒரு விதமான பரிபூர்ண நிலையை அடைஞ்சிட்டான் அர்த்தம். ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்டேட். சமாதானம் பண்ணுகிறவன் மனுஷனாக ஒரு மனுஷன் வந்துட்டானா அது ரொம்ப சிறந்த ஒரு நிலை, ஒரு பெரு பரிபூர்ண ஒரு நிலை, பெரிய பாக்கியம். இந்த நிலைக்காக நம்ம எல்லாரும் ஏங்கணும். இந்த செவன்த்து நிலைமைக்கு வரணுமே அப்படின்னு நம்ம ஏங்கணும். பாருங்களேன், இதுவும் இதுக்கு முன்னாடி வந்த பியாட்டிடியூடுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இருதயத்தில் சுத்தம் உள்ளதுக்கும் சமாதானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது இல்லைங்களா? ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தின் ருசியே தெரியாது, சமாதானமே இருக்க முடியாது இல்லைங்களா? வேதம் சொல்லுது துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி நம்ம இதை சிந்திப்போம். ஆவியானவர் தான் நமக்கு இதனோட அதிசயத்தை, அற்புதத்தை உணர்த்தி இந்த மாதிரி ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு தூண்டி விடணும் இல்லைங்களா? இப்படிப்பட்டவர்களாக ஆவியானவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆகவே பல கேள்விகளோடு இதை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். நம்ம அப்படித்தான் பார்த்துட்டு வரோம். முதலாவது, சமாதானம் பண்ணுகிறவர்கள்னால் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பீஸ் மேக்கர் மீன்? எப்படி ஒரு மனுஷன் சமாதானம் பண்ணுகிற மனிதனாக மாறிவிடுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? முதலாவது அந்த கேள்வியை பார்த்து புரிஞ்சுக்க பார்ப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பார்ட்டிஸ் விரோதமாக இருக்கிற பார்ட்டிஸ் ரெண்டு பேரையும் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவங்கள சமாதானமாக இரவிடாமல் தடுக்கிற காரியங்களை எடுத்து போட்டு விரோதமாக இருக்கிற ரெண்டு பேரை சமாதானம் பண்ணுறது தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இல்லைங்களா? அதில் ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ரெண்டு பேர் பகையாக இருக்கிறாங்க, விரோதமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகைக்குரிய காரியங்களை எடுத்து போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்குறது தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்? எல்லாரும் நிறைய பேர் இயற்கை மனிதர்கள்லாம் சண்டை வர வைக்கிறதுல தான் இருக்கிறோமே தவிர, ஒருத்தர் ஒருத்தருக்கு பகையை வர வைக்கிறதுல தான் இருக்கிறோமே தவிர, ஒருத்தர் ஒருத்தரை பற்றி நல்லா சொல்லி, ஒருத்தர் ஒருத்தரை மேன்மையாக சொல்லி சமாதானம் பண்ண வைக்கிற குணம் இயற்கையாக நமக்கு இல்லை இல்லைங்களா? அது இல்லை. ஏன்னா பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப நமக்கு பிடிக்காதது. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அங்கே நடுவில் போய் நம்ம சம்மந்தப்பட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கும் ஒரு அடி விழுவோம் இல்லைங்களா? நமக்கும் ஒரு குத்து விழுவோம். அதுக்கு நமக்கு வம்பு என்னத்துக்குன்னு தான் நம்ம பேசாமல் இருந்துடுறதே தவிர, சண்டை போடுறவங்களுக்கு நடுவில் நம்ம போகிறதில்ல, நம்ம ஈடுபடுறதில்ல, நம்ம கதவை மூடிக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்துடலான்னு தான் நமக்கு இருக்கே தவிர, இந்த மாதிரி சண்டையும் பகையும் விரோதமும் நிறைந்த இந்த உலகத்தில் போய் சமாதானம் பண்ணுகிறேன்னு போகிறவங்க நல்ல வெற்றியும் கிடைக்காது அவ்வளோ இல்லைங்களா? நமக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சில நேரத்தில் சமாதானம் கொண்டு வரவே முடியாது. ஆனாலும் நான் செய்வேன்னு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பேர் போக மாட்டாங்க. ஆனால் இவன் வித்தியாசமான மனுஷன். எங்கே அவன் இருந்தாலும் சரி, அவன் குடும்பத்துலேயும் வேலையிலையும் வீட்லேயும் சமுதாயத்துலேயும் எங்கே பார்த்தாலும் அவன் வேலை என்ன, சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமான்னு பார்க்குற ஒரு குணம். இவன் எப்படி இப்படி மாறினான், எப்படி இப்படி மாறினான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இது வந்து மற்ற பியாட்டிடியூட்ஸ் எல்லாம் கேரக்டரை குறிக்குது இல்லைங்களா? நம்ம என்ன செய்ய போகிறோம்னு குறிக்கல. ஆவியில் எளிமை உள்ளவன் ஒரு கேரக்டர், அவன் என்ன செய்கிறான்றதை குறிக்கல. ஆனால் இது ஒன்றே ஒன்று அவன் என்ன செய்கிறான்றதை காட்டுது பாருங்களேன். சமாதானம் பண்ணுறதுன்றது ஒரு இது, ஆனால் இது நேராக அவன் இதை செஞ்சிட முடியாது. இதுக்கு பேசிக்காக சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கணும்னா அடிப்படையாக இதில் என்ன கூட உள்ளே இருக்குன்னா, அவனுக்குள்ள அவன் ஆத்மாவுக்குள்ளே எந்தளவுக்கு சமாதானம், தேவ சமாதானம் நிறைந்திருக்குது, நிறைஞ்சு அது பொங்கி வடியுதுன்னா, அந்த சமாதானத்தை எந்தெந்த இடங்கள்லாம் பரப்ப முடியுமோன்னு பரப்புகிற ஒரு வெளிப்பாடு தான். ஏன் இவன் இப்படி இருக்கிறான், எல்லார் மாதிரி ஏன் இவன் இப்படி இல்லைன்னா, அவன் இருதயத்தில் அந்தளவுக்கு தேவ சமாதானம் நிறைந்திருப்பதனால் அவன் இப்படி இருக்கிறான். பாருங்களேன், சமாதானம்ன்றது இந்த படியா எப்படி இவன் இப்படி ஆனான்? ஏன்னா ஒரு ஒரு படியாக ஏறி போய் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக மாறி அவன் தேவனுடைய சமாதானத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கும் போது இல்லைங்களா? பலேற்பாடில் சமாதானத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஷாலோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஷாலோம் அப்படின்னா அது வெறும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிலையை மாத்திரம் குறிக்கலை. சமாதானம் என்னங்க, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தொந்தரவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா போய் கல்றையில் படுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு தொந்தரவும் இருக்கா, அங்கே தான் எந்த போராட்டமும் இருக்காது. அதை பற்றி இது சொல்லலை. ஒரு ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஒரு 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 சமாதானத்தின் பிரசன்னம், ஒரு சுகம், ஒரு பரிபூர்ணம் நிறைந்த ஒரு நிலை இல்லைங்களா. எந்த விதமான போராட்டம் இல்லாத ஒரு நிலை. அவன் வந்து ஒரு ட்ராங்குவிலிட்டின்ற ஒரு அருமையான வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், மிகுந்த அமைதி, ஆவியின் அமைதியில் அவன் இருப்பதனால் தான் தேவனு தன்னை ரட்சித்துட்டாருன்ற ரட்சிப்பின் உறுதி தனக்கு ஆழமாக இருந்து, கடவுளை அவன் நேசித்து கடவுள் என்னை பார்த்துக்கிறாரு, எதுக்குமே நான் பயப்பட வேண்டியதில்லை, இருதயத்தில் அவன் சுத்தம் இருக்கிறதுனால, எந்த போராட்டமும் உள்ளுக்குள்ளே இல்லாததுனால, அவன் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் தனக்கு கொடுத்த நிலைமை, தனக்கு கொடுத்த அந்த பங்கு வந்து தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை உணர்ந்து பராமரிப்பை நம்பி அவன் வாழ்கிறதுனால பரிபூர்ண சமாதானம் அவன் உள்ளத்தில் இருக்குது, பரிபூர்ண திருப்தி அவனுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்டவன் இப்படி இல்லாமல் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இராததுக்கு பிரதான காரணம் நமக்குள்ளேயே சமாதானம் இல்லை, நம்ம போய் எங்கள் வெளியே சமாதானம் பண்ணுறது. இதில் என்ன போட்டிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் பாக்கியவான்கள், ஏன்னா அவங்களுக்குள்ள சமாதானம் இருந்தால் தான் அப்படி போய் பண்ண முடியும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் வச்சுட்டு போன சொத்துக்களில் ஒரு த லெகசி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னுவாங்க. இதெல்லாம் தான் யோவான் 14-17 வரைக்கும் அதுதான் வருது இல்லைங்களா. அவர் நமக்கெல்லாம் என்னென்ன வச்சுட்டு போனார்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் வச்சுட்டு போன ஒரு காரியம் வந்து, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறது பாருங்களேன். இது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அனுபவிக்க முடியும் அப்படின்னா, திருப்பியும் இது உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. உலகத்தில் சமாதானம் இல்லை இல்லைங்களா. ஏன் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன, சமாதானம் இல்லை, சமாதானம் தேடுது, ஆனால் உலகத்தில் சமாதானம் இல்லை, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்ற மாதிரி. இது எங்கேத்தான், யாருக்குத்தான் சமாதானம் கிடைக்கும். ஐசாயால் ஒரு வசனம் இருக்குது, தவ் வில் கீப் இம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் தி. எவனுடைய மனது கடவுள் மேலேயே லயித்திருக்குதோ, அவர் மேலேயே கவனிச்சிருக்கோ, அவனுக்கு பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு வேதம் சொல்லுது. பாருங்களேன், சமாதானன்றதே எப்படி இந்த மனுஷனுக்குள்ளே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா, சமாதானம் அப்படின்னாவே இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் காட். கடவுளுக்கு இருக்கக்கூடிய பல குணாதிசயங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் வந்து சமாதானம். அவருக்கு பேரே சமாதானத்தின் தேவன். உங்களுக்கு தெரியுங்களா, பைபிளில் 4 தடவை புதிய ஏற்பாடில், பழைய ஏற்பாடுலையும் சரி, 4 தடவை அவருக்கு பேர் வந்து சமாதானத்தின் தேவன். ரோமரில் 2 வாட்டி போட்டிருக்கு, இஸ் த காட் ஆஃப் பீஸ். இன்னும் எபிரேயர் 13:20 போட்டிருக்கு, ஐசாயா 9:6 போட்டிருக்கு, அவர் பிதாக்கு சமாதானத்தின் தேவன்னு பேர். ஏன் கிறிஸ்துவுக்கு எடுத்தால் அவருக்கு என்ன பேர், சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு அவருக்கு பேர். இன்னும் திமோத்தியில் என்ன போட்டிருக்குன்னா, இஸ் த மீடியேட்டர் ஆஃப் பீஸ், சமாதானத்தை மத்தியஸ்தராக இருந்து நடத்துகிறவர் அவர். அவர் தான் சமாதானத்தை கொடுக்குறவர், தேவனுடைய அந்த சமாதானத்துக்கு மத்தியஸ்தராக அவர் தான் இருக்கிறார். இன்னும் பரிசுத்தாவிக்கு எடுத்து பார்த்தாலும், இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பீஸ், பரிசுத்தாவினுடைய ஒரு கனி எடுத்தோன்னா சமாதானம் இல்லைங்களா. ஆகவே இந்த த்ரியேக தேவனுடைய குணாதிசயம் என்னன்னு பார்க்குறோம், சமாதானம். இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் காட். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சமாதானம் பண்ணுகிறவர் அப்படின்னா யார் தான் சொல்லலாம், மகாபெரிய உதாரணம் சமாதானம் பண்ணுகிறவருக்கு யார் தான் உதாரணம் எடுக்க முடியும், யாரை எடுத்து மோசே எடுத்து பார்க்கலாம், ஆபிரகாம் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுமா, அந்த சாஷ்டாத்து தேவனே. ஏன்னா பாவிகளை, தனக்கு விரோதமாக இருக்கிற பகைங்கரை தனக்கோடு சமாதானம் செய்து கொள்வதற்காக தான் செய்த மிக மிக பெரிய கிரியை தான் ரட்சிப்பின் சரித்திரமே. ரட்சிப்பின் சரித்திரம் என்ன, தனக்கு விரோதமாக இருக்கிற தன்னுடைய சத்ருக்களை தான் மீட்டு தன்னோடு எப்படி ஒப்புரவு செய்து கொண்டார், அதான் அவருக்கு, அதுக்கு தான் பேர் அவருக்கு சமாதானத்தின் தேவன். ஒரு வசனம் படிப்போம், கொலோசியர் 1:19 பாருங்க, ஆண்டவருடைய குணாதிசயம், அவர் சமாதானத்தின் தேவனாக இருப்பதனால் அந்த குணாதிசயம் எப்படி வெளிப்பட்டது, இந்த வசனம் சொல்லுது, கொலோசியர் 1:19
சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று.
தொடர்ந்து படிங்க.
முன்னே அந்நியராகியும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்
முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகள்னால
மனதிலே சத்துருக்களாயும் இருந்த
மனதில் சத்துருக்களாக இருந்த நம்மை பாருங்களேன் நம்ம எப்படி இருந்தோம் கடவுளுக்கு முன்னே அந்நியர்களும் கடவுளுக்கு சத்துருக்களாக இருந்தோம் எப்படி சத்துருக்களாக இருந்தோம் வெறும் வெளியில் செய்கிறது மாத்திரம் இல்லை மனதிலேயே ஆண்டவர்னால் பிடிக்கவே பிடிக்காது இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பு பெரிய எனிமி எனக்கு யார் என்னை படைத்த கடவுள் தான் அப்படி தான் நம்மெல்லாம் இருந்தோம் பாவம் தான் நமக்கு செஞ்சிருச்சு எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதது ரொம்ப சத்ரு எனிமி இந்த மார்ட்டல் எனிமின்னுவாங்க எனக்கு பிடிக்காத ஒருத்தர்னா கடவுள் தான் மனதிலேயே அவருடைய வார்த்தை பிடிக்காது அவருடைய சபை பிடிக்காது அவருடைய மக்கள் பிடிக்காது ரொம்ப மனதிலையும் சரி அது வெளியில் வெறும் மனசில் ஒண்டி பகை வச்சுக்கிட்டு இல்லை வெளியிலையும் காட்டுவேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வேன் நான் துர்க்கிரியைகள்னால பாவ கிரியைகள்னால சத்ருக்களாக இருந்த நாம் கடவுளை அவர் அவருக்கு முதுக காமிச்சிக்கிட்டு அவருக்கு விரோதமாக வாழ்ந்திருந்த நாம் இல்லைங்களா அவர் தான் என்னை படைத்தார் எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குற தெய்வம் அவரு தான் அவர் என்னை ஆளக்கூடிய சகல உரிமையும் அவருக்கு இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் உன் உரிமையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு இஷ்டத்தின்படி தான் நான் வாழுவேன்னு கடவுளுக்கு விரோதமாக மனதிலையும் சரி மனதில் அவரை வெறுத்து கிரியைகளையும் அவருக்கு விரோதமாக நம்ம பகைங்கராக இருந்தோம் அதே பக்கம் நம்ம ஒரு பக்கம் அதே தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் நீதி உள்ள தேவன் அவருடைய நீதி வந்து நம்மளை தண்டிக்கணும் நம்ம மேலே உக்குற கோபாக்கினே ஊற்றணும்னு நீதி இருந்துச்சு இப்படித்தான் நம்ம சத்ருக்களாக இருந்தோம் ஆனால் இப்படி இருந்த ஒரு ரெண்டு பேரை அவருடைய இறக்கம் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லைன்னா நம்மளை அழிஞ்சு நரகத்துக்கு போயிருந்துருக்கணுமா இருந்துச்சு இப்படி சத்ருக்களாக இருந்த ரெண்டு பேரை இந்த வசனம் என்ன சொல்லுது தேவன் அவர் சமாதானத்தின் தேவன் கூட இல்லைங்களா அவர் சமாதானத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு தன்னுடைய குமாரன் சகல பரிபூர்ணம் உள்ள தன்னுடைய குமாரனை சிலுவையின் பரியந்தம் அவர் ஒப்பு கொடுத்து அவர் பாருங்களேன் சத்ருக்களாக இருந்த நம்ம ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கி கொண்டார் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் யூனோ பீஸ் ஸ்டோரி இல்லைங்களா பயங்கர ஒன்றுக்கொன்று ஒத்து போகாத ரெண்டு பார்ட்டிஸ்னா சிருஷ்டிக்கப்பட்ட பாவத்தில் விழுந்த ஒரு பாவி பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள் இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது எத்தனை ஆயுஸ் எடுத்தாலும் இவங்க செட்டே ஆக மாட்டாங்க இந்த உலகத்திலே ரெண்டு எனிமீஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இல்லைங்களா இவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஒப்புரவு ஆக்கிறதுக்கு கடவுள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சார் இல்லைங்களா அதுதான் தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து கோபம் நீக்கும் பலியாக பாவம் நீக்கும் கிருபாதார பலியாக கொடுத்து இல்லைங்களா அந்த பகையை அவர் நீக்கினார் அவர் சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவங்களை தன்மேல் எடுத்துக்கொண்டு அதை பரிகரித்து அவர் அந்த கோபத்தை நீக்கினார் அதான் அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா நம்ம பாவத்தை நம்மளையும் கடவுளையும் பிரிச்சிருந்த அந்த பாவத்தை தன் சிலுவையினால் நீக்கி அவர் இரத்தத்தினாலே என்ன போட்டிருக்கு சமாதானத்தை பண்ணினார் அதான் அந்த வசனம் சொல்லுது அவருடைய இரத்தத்தினால் சமாதானம் பண்ணினார் எப்போ பார் நம்முடைய இருதயம் கடவுளையே வெறுக்கிற இருதயம் கடவுள்னா பிடிக்காத ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவை சுவிசேஷத்தை கேட்டு இல்லைங்களா அவரை கேட்டு விசுவாசித்த பிறகு பரிசுத்தாவி நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்து அந்த தேவனை நேசிக்க கற்றுக்கொடுத்தார் இல்லைங்களா எந்த தேவனை நம்ம வெறுத்திருந்தோமோ நம்ம இருதயம் நம்ம உருக வைத்து உடைக்க வைத்து அவரை நேசிக்கவும் அவர் பிடிக்கவும் அதனால தான் ரோமரில் பவுல் இப்படி ஆன பிறகு என்ன ஆச்சு நம்ம இருதயம் மாறிப்போச்சு இதயம் மாறினதுனால ரோமர் 5:1 பவுல் என்ன சொல்கிறாரு நாம் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கினதுனால் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு இந்த வசனம் படிங்க தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு ஏன் விசுவாசத்தினால் வேறு எந்த வழியிலையும் நம்ம சமாதானம் அடைய முடியாது இல்லைங்களா அவர் எனக்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னு நான் பார்க்கும்போது எனக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரேன்னு நான் பார்த்து அந்த காஸ்பலை விசுவாசிக்கும் போது அதனால் நான் நீதிமான் ஆகி இல்லைங்களா அந்த நீதிமான் ஆகுறதுனால தான் நான் நீதிமான் அந்த அவர் விசுவாசத்தினால தான் உண்மையாகவே நீதிமான் ஆயிரல இல்லைங்களா எல்லாமே பாவம் போயிடல ஆனால் விசுவாசத்தினால் நான் அதை நம்புறதுனால எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் ஏற்படுது என்னுடைய பாலான இருதயம் மாறுது இல்லைங்களா இப்படி தான் விசுவாசத்தினாலேயே நம்ம இருதயம் மாறுறத பார்க்குறோம் இதுலேயும் அந்த பகையை பற்றி இந்த அதிகாரத்தில் பேசுது பாருங்கள் 5:10 படிங்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலேயே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் ஆகவே த கிரேட்டஸ்ட் பீஸ் மேக்கர் இந்த உலகத்தில் யார்? ஆண்டவர், காட். ஏன்னா இஸ் த காட் ஆஃப் பீஸ். அவருக்கு காண்டி ஒருவேளை அந்த குணம் காண்டி இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இங்கே ஒருத்தருமே நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, இல்லைங்களா? அவர் சமாதானத்தின் தேவனாக இருப்பதனால் பாருங்களேன், அதான் அவருடைய ரட்சிப்பின் ஞானம். பார்த்தீங்கன்னா அவருடைய சகல குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிறது தான் அவருடைய சிலுவை, இல்லைங்களா? வேறு எதுவுமே அவருடைய சகல குணாதிசயம் வெளிப்படுத்த முடியாது. ஒருவேளை மனுஷன் பாவத்தில் விழுவாமல் இருந்தானா அவருடைய சகல குணாதிசயங்களே நமக்கு வெளிப்பட்டே இருக்க முடியாது. அவர் கிருபை உள்ளவர்னே நமக்கு தெரியாது, நமக்கு பாவம் இல்லைன்னா. அவருடைய சகல குணாதிசயத்தை வெளிப்படுத்துறது தான் அவர் ஞானமாக நடத்திட்டு போகிறார். சமாதானத்தின் தேவன் அந்த சமாதானத்தை நரகத்தில் இருக்க வேண்டிய நமக்கு அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி பாருங்களேன் நம்ம ரட்சித்தார்னு பார்க்குறோம். அந்த இப்படி நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுது? இதை ரட்சித்து வென் வி ஹாவ் பீஸ் வித் காட், தேவனிடத்தில் சமாதானம் நமக்கு உண்டு என்பதை விசுவாசத்தில் உணரும்போது நம்ம இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் நிரம்புது, இல்லைங்களா? When we have peace with God, we are filled with the peace of God. இது ரெண்டு வித்தியாசமானது. இது இது முதல்ல தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு என்பதை உணரும் போது தான் நம்ம இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் நிரம்புது, இல்லைங்களா? தேவனுக்கும் எனக்கும் பகை இல்லை. எதன் மூலமாக? நான் ஒழுங்காக இருக்கிறதுனால இல்லை, இயேசுடைய சிலுவைனால். ஏன்னா ஒரு குட் நியூஸ் தான் அங்கே காஸ்பிள், இல்லைங்களா? என் நிலைமையை பொறுத்து இல்லை, இயேசு எனக்கு அந்த பகையை எடுத்துட்டார். என்ன பிதா, நான் உங்கள் பிதா கிட்டே போயிட்டு இருக்கிறேன்றார். போன வாரம் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? இன்னுமே பகை இல்லை, விரோதிகளாக இருந்தீங்க, ஆனால் அவர் பிதாவாக நான் மாற்றிட்டேன். இன்னுமே அவர் இறங்குறவர், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி இறங்குற பிதா அவர் உனக்கு. நீ அதனால தான் பார்க்குறோம் இதில் அருமையாக, இல்லைங்களா? அந்த சமாதானம் நம்ம இதயத்தை நிரப்பும் போது, அது நிரம்பி வழியும் போது தான் ஒரு மனுஷன் எல்லா மனிதர்களோடு சமாதானமாக வாழ்கிறதுக்கு முயல்றது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் ஒருத்தருக்கும் சமாதானம் செய்கிறதுல தீவிரமாக ஈடுபட முடியும். பாருங்களேன், இப்படி தான் ஒரு மனுஷன் சமாதானம் பண்ணுகிறவனாக மாறுறது. எது அதுக்கு பிரதானமாக இருக்க வேண்டியது? தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணமே பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரெண்டு பேர், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட சேரமாட்டான்னு, சரித்திரத்திலே சேரமாட்டான்னு இருந்தது ரெண்டு பேர் யார் தெரியுமா? யூதர்களோ புறமதஸ்தர்களோ தான். யூதர்களுக்கு புறமதஸ்தருங்க ஜென்டைல்ஸ் மேலே இருக்கக்கூடிய பகையை விட பெரிய பகையே கிடையாது. எவ்வளோ இயேசு கஸ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு, அப்போஸ்தலருங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே அப்ரிஷியேட் பண்ணுறதே முடியாது, இல்லைங்களா? அந்த ஜாதி வெறி மற்ற புறமதஸ்தர் சாப்பிட மாட்டாங்க, நாய்கள்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பாருங்கள் எபேசியர் 2:13 என்ன சொல்லுது? எபேசியர் 2:13, இந்த புறமதஸ்தர்களும் யூதர்களும் எப்படி சரியானாங்க, எதன் மூலமா சரியானாங்க?
முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி
இந்த கடவுளுடைய சமாதானம் குணம் வந்து ஒரு மனுஷனுக்குள் இருதயத்தில் சமாதானம் நிரப்புறது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கும் மற்ற மனுஷனுக்கும், அது எவ்வளோதான் பகை உள்ள யூதனும் புறமதஸ்தனாக இருந்தாலும் சரி, மற்ற மனுஷனுக்கும் இந்த தேவ சமாதானத்தை தான் சமாதானம் கொண்டு வர்றது பார்க்குறோம், இல்லைங்களா? அதனால தான் புறமதஸ்தரும் யூதர்களும் சேர்ந்த ஒரு சபை அப்படின்னும் போது 9 ஒரு யூதனுக்கு, ஆனால் இந்த தேவ சமாதானம் தான் அதை மாற்றுச்சு அப்படின்னு அங்கே வந்த வசனத்தில் சொல்லப்படுறது. ஆகவே இந்த சமாதானம், கடவுளுடைய சமாதானம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சமாதானத்தை கொண்டு வர்றது, இது இல்லைங்களா? அதுதான் நம்ம அருமையாக பார்க்குறோம். இதுக்கு இதுக்கு பேரே ரோமர் 10:15 த காஸ்பிள் ஆஃப் பீஸ், இல்லைங்களா? இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பேதுரு சொல்கிறார், அவர் வந்து உங்களுக்கு சமாதானத்தை அறிவித்தார். காஸ்பிளுக்கு இன்னொரு பேரே சமாதானம், சமாதான செய்தி. ஏன் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் சமாதானத்தை கொண்டு வருது, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சமாதானம் கொண்டு வருது? இந்த காஸ்பல் தான் பாருங்களேன். ஆகவே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு மனுஷன் பீஸ் மேக்கராக எப்படி ஆகிறது? முதலாவது அவனுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும்போது தான் அதனோட வெளிப்பாடு தான் வெளியில் அவன் பீஸ் மேக்கராக மாறுறது, இல்லைங்களா? தேவ சமாதானம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம் நம்ம மனசில் நம்ம சமாதானத்தை, இன்டர்னல் பீஸை மெயின்டைன் பண்ணுறது. ஏன் இன்டர்னல் பீஸை மெயின்டைன் பண்ணோம், அது எப்படி மெயின்டைன் பண்ணோம், சில பாருங்கள், நான் ஒரு பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருக்கேன். இதனோட அவசியம், தேவ சமாதானம் நமக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. அந்த சமாதானத்தோடு வாழணும்னு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சமாதானத்துக்கென்றே அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு கூட வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்களேன், 10 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவது, ஏன் சமாதானத்தை நம்ம நாடணும், சமாதானத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம் நமக்குள்ளே அப்படின்னா, இயற்கையாக நம்ம எல்லோருமே தேடுறது சமாதானத்தை. யாராவது சமாதானம் வேணான்னுவாங்களா? சமாதானத்தை தான் நம்ம தேடுறது. மனசாட்சியும், நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி மனசாட்சியும் பகுத்தறிவும் உள்ள மனுஷன் சந்தோஷமாக இருக்கக்கூடியதே சமாதானம் இருந்தால் தான் இல்லைங்களா. சமாதானம் நம்முடைய இயற்கை நலனுக்கே ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது, சமாதானம் ரொம்ப சமாதானம் வாழுகிற மனுஷன் தான் ரொம்ப கனம் உள்ள மனிதன், ஒரு ஆனரபிள் மேன். சமாதானம் இல்லாத மனுஷங்களை மனுஷன் தான் ஒரு சீப்பான மேன்னு நீதிமொழிகள் சொல்லுது, பல வசனங்கள் இருக்குது. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்வு வந்து மோசமான வாழ்வு, ஒரு ஹானரபிள் மேனே இல்லை. ஒரு மனுஷன் சமாதானத்தை கெடுக்கிற மனுஷன், எப்பப்பார் சண்டை போடுற மனுஷனாக இருந்தான்னா ஒரு சீப் மனுஷன்னு அதுவே காமிச்சிருது புரியுதுங்களா. சமாதானம் ஒரு கனமுள்ள ஒரு காரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு 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 அலங்காரம், ஸ்பிரிச்சுவல் ஆர்னமெண்ட் இஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுது பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, பரத்திலேருந்து வரக்கூடிய ஞானமும், யாக்கோபு 3:14 என்ன போட்டிருக்கு, முதலாவது சுத்தமும் அடுத்தது சமாதானம் கூறியது இல்லைங்களா. ஒரு ஞானமாக நம்ம வாழ்கிறோன்னா, முதலாவது என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஞானமாக நீ வாழ்கிறேன்னா அதுக்கு அடையாளம் என்ன, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் உள்ளுக்குள்ளே நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லைங்களா. உள்ளுக்குள்ளே சமாதானம் நமக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, சமாதானமாக நம்ம உள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சமாதானம் வந்து மல்டிப்ளைஸ்ன்னுவாங்க. முதலாவது சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லைன்றதுக்கு காரணம், இந்த உலகத்தில் என்ன தரும காரணம், நீ நீ சமாதான மனுஷனே இல்லை, அதனால தான் காரணம். ஒரு மனுஷன் அவன் தானே சமாதானமாக உள்ளுக்குள்ளே இருந்தான்னா, அதுக்கு நேர் அது கண்ணாடி தான் தன்னுடைய குடும்பம், அதனோட கண்ணாடி தான் தன்னுடைய வேலை. அவனுக்கு உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா வேறு எங்கேயுமே அவனுக்கு சமாதானம் கிடைக்காது, அவன் எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது. காரணம் என்ன, அவனுக்குள்ள சமாதானம் இல்லை. நம்முடைய சமாதானம் தான் நம்ம குடும்பம் பிரதிபலிக்கும், நம்முடைய சமாதானம் தான் நம்முடைய வேலை பிரதிபலிக்கும். ஆகவே இன்டர்னல் பீஸை தான் நம்ம எப்பவும் மெயின்டைன் பண்ணுகிறவர்களாக நாடுகிறவர்களாக இருக்கணும். ஏன், நம்ம உள்ளுக்குள்ளே சமாதானம் இருந்தால் வேற எல்லாமே நம்ம அதை பிரதிபலிக்கிறது தான் நம்முடைய உலகம், அதை பிரதிபலிக்கிறது தான் பராமரிப்பு இல்லைங்களா. நீ சுத்தமுள்ளவனுக்கு சுத்தவனாக சுத்தா யூ வில் ரிவீல் ஹிம்செல்ஃப் அஸ் அ பியூர் இல்லைங்களா. சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும், சமாதானம் உள்ளவர்களுக்கு எல்லாமே சமாதானமாக தான் பராமரிப்பு நடக்கும். உள்ளுக்குள்ளேயே போராட்டம், உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தால் குடும்பத்தில் போராட்டம் தான் இருக்கும், வேலையில் போராட்டம் தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் முதல்ல நம்ம இருதயத்தில் சமாதானம் நாடுகிறவர்களாக இருக்கணும். அது அது அதுதான் அதனோட பிரதிபலிப்பு, அது மல்டிப்ளை ஆகிறது தான் உலகத்தில் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக, பல பாயிண்ட்ஸை நான் சொல்லிட்டு வரேன். ஏன் நம்ம இன்டர்னலாக சமாதானம் நாடணும், கடவுளுடைய குணாதிசயம் சமாதானம், கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னா நம்மளுக்குள்ள சமாதானம் இருந்தே இருக்கும் இல்லைங்களா. ஏன், கடவுளுடைய ரொம்ப அத்தியாவசியமான குணாதிசயம். யோசிச்சு பாருங்களேன், இந்த 8 பியாட்டிடியூட்ஸை ஒண்டி ஏன் ஆண்டவர் சொல்லணும், மற்றது எவ்வளோ இருக்கு. அன்புள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒன்று பியாட்டிட்யூட் போட்டிருக்கலாம் இல்லை, இல்லை ஞானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கலாம். அதெல்லாம் போடாமல் ஏன் இது 8 ஒண்டி போடணும், ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசியமான குணாதிசயங்கள், இது இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி சமாதானன்றது வந்து கடவுளுடைய ரொம்ப எசென்ஷியல் கேரக்டர், ரொம்ப எசென்ஷியல் கேரக்டர், அது ரொம்ப அவசியமான கேரக்டர். நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன்னா கடவுள் எனக்குள்ளே குடியிருக்கிறாருன்றேன். கடவுள் எனக்குள்ளே குடியிருக்கும்போது அவருடைய குணாதிசயம் சமாதானம், பிரதானமான ஒரு குணாதிசயம் சமாதானம். கடவுள் எனக்குள்ளே குடியிருக்கிறது ஒரு பிரதானமான அடையாளம் சமாதானம். அதுவே இல்லைன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு. அது ஒரு முக்கியம். அடுத்ததாக, கிறிஸ்து நம்முடைய சமாதானத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணார் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, கொலோசியரில் என்ன போட்டிருக்கு, அவர் ரத்தம் சிந்தினதே நாம் சமாதானத்துக்கு வாழணும், சமாதானத்துக்காக வாழணும். அவருடைய காஸ்பிளே காஸ்பிள் ஆஃப் பீஸ்ன்னு பார்க்குறோம் பாருங்களேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான காரணம், நம்ம சமாதானத்தோடு வாழணுன்றதுக்கு எப்போ பாரு போராட்டம், எப்போ பாரு டென்ஷன், எப்போ பாரு உள்ளுக்குள்ளே போராட்டமாக வாழ்ந்தோம்னா நம்ம கிருபையில் வளரவே முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சத்ரு நம்ம கிருபையில் வளர முடியாது இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே எப்போ பாரு அழிச்சல், போராட்டம், தொந்தரவு இருக்கிற ஒரு இருதயத்தில் வந்து எப்படி தேவனுடைய விதை வளர்ந்து துளிருட்டு கனி கொடுக்க முடியும்? எப்போ பாரு அலமோதிர ஒரு இடத்துல போய் செடியை நட்டோம்னா எங்கே எங்கே அது வளர முடியும் இல்லைங்களா? எப்போ பாரு கிழிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல, மண் உடஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒன்றுமே வளர முடியாது. நம்ம கிருபையில் வளராது இருக்கு, வளர்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம இருதயம் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும் பாருங்களேன், ரொம்ப அவசியம். தேவ வசனம் வதை அங்கே வளராது. எங்கே பார் கசப்பு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு விஷம் மாதிரி, நம்ம பாடியில் விஷம் இருந்துச்சுன்னா எவ்வளோத்தான் சாப்பாடு கொடுத்துனாலும், எவ்வளோத்தான் நல்லா ருசியாக சாப்பிட்டாலும் ஒன்றும் அதெல்லாம் நரிஷ் பண்ணாது நம்ம பாடியை இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த கசப்பு, கோபம் இதெல்லாம் எவ்வளோதான் பைபிளை படித்தாலும், எவ்வளோதான் வேதத்தை படித்தாலும், எவ்வளோதான் ஆண்டவருடைய சத்தியங்களை சர்மன்ஸை கேட்டாலும் உனக்குள்ள சமாதானம் இல்லை, உனக்குள்ள ஒரு கசப்பு கோபம் மன்னிக்காத குணம் இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே வேலை செய்யாது பாருங்களா. வெரி இம்பார்ட்டண்ட், நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறது. அடுத்தது இந்த உலகத்தை நம்ம இயேசுக்கிட்ட கவர்ந்து கொண்டு வரணும் அப்படின்னா உலகத்துக்கு இருக்கக்கூடிய நம்மள பார்க்கக்கூடிய பெரிய அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? அவன் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறான் பாரு. அதை பார்த்து தாங்க இப்போ எத்தனையோ பேர் கிறிஸ்துக்கிட்ட வந்தது. ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே சமாதானம் இல்லை. மக்கள் நம்மளை பார்த்து இயேசுக்கிட்ட வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பிரதானமான குணம், உலகத்தை கவர்க்கக்கூடிய குணம் சமாதானம் தான் இல்லைங்களா? அதில் பாருங்களா, அது இல்லைன்னா நம்ம ஒழுங்கான சாட்சிகளாக கூட இருக்க முடியாது. கடைசியாக 10 இது காரணங்களை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். 10வது காரணம், கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை, கிறிஸ்துவுடைய மைண்டு நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னா நமக்கு மனசில் சமாதானம் இருக்கணும் இல்லைங்களா? இதுதான் 10 காரணங்கள் ஏன் நம்ம சமாதானம் இருக்கணும், இன்டர்னலாக சமாதானம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது 10 காரணங்களை நான் சொல்லிட்டு வரேன். சரி, எப்படிங்க பாஸ்டர் சமாதானத்தை நாடுறது, சமாதானத்தை எப்படி நான் இன்டர்னலாக சமாதானமாக எப்போ பார் இருக்கிறது அப்படின்னா, சில வெளிப்பிரகாரமான காரியங்கள் நம்ம சமாதானத்தை கெடுக்கும், சில உள்ளான காரியங்கள் நம்ம சமாதானத்தை கெடுக்கும். இது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். வெளிப்பிரகாரமான காரியங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது வந்து நம்ம வெளிப்பிரகாரமாக காதில் கேட்குறத குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா? பைபிளில் போட்டிருக்கு விஸ்பரர்ஸுக்கு, விஸ்பரர்ஸ் அப்படின்னா விஸ்பர்னா என்ன சொல்கிறது, ஓதுறதுன்னு இருக்கு இல்லைங்களா? ஓதுறது நமக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம காதில் வந்து ஓதுற காரியங்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே ஓதுற பல காரியங்கள் நமக்குள்ளே வரும் பாருங்களேன். ஒரு வசனம் படிப்போம், லெவிட்டிகஸ் 19:16 எந்த புக்கில் இருக்குது பாருங்களேன். நான் அது தமிழில், இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழில் எப்படி இருக்குது நான் படிக்கல, படிங்க. 19:16 லேவியர் ஆகமம்.
ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக,
உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. அது ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கோல் சொல்கிறதுனா என்ன தெரியுமா, இங்கிலீஷில் நல்ல வார்த்தை இருக்குது, டெய்ல் பேரர்ஸ். டெய்ல் பேரர்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி அவர் எப்படி பேசிட்டார் தெரியுங்களா, அவர் உங்களை பற்றி எப்படி பண்ணிட்டார் தெரியுங்களா, அவர் அப்படி பண்ணிட்டார் தெரியுமா அப்படின்னு ஒரு பிசாசுக்கு போஸ்ட்மேன் வேலை செய்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அவங்கள பற்றி இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து ரொம்ப தவறான குணம். உன் ஜனங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமான கட்டளையே அது இருக்குது. ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறது, ஒருத்தருடைய ரெப்புடேஷனை கெடுக்கிறது வந்து அவங்க உடம்புல பெரிய காயத்தை கூட பண்ணிடலாம், அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அவங்கள பற்றி தவறான எண்ணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப தவறு. அந்த மாதிரி நமக்கு சொல்லி சொல்லி பேசி பேசி மற்றவங்கிட்ட பேசி மற்றவங்களுடைய குறைய அதிகம் இதையும் பேசிக்கிட்டு இருக்கிற உள்ளத்தில் எப்படிங்க சமாதானம் இருக்க முடியும்? அதை போய் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா வெளியில் நம்ம சமாதானத்தை கெடுக்கிறதே அது தான் இல்லைங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். மற்றவங்கள குறித்து கோல் சொல்லி திரியா இருப்பாயாக. ஏன் வேதம் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரை அன்பு செய்கிறதுக்கு தான் ஊக்குவிக்கணும்னு சொல்லுதே தவிர ஒருத்தர் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு தீய மூட்டி விடக்கூடாது. நான் சொல்கிறது இந்த சகோதரனுக்கு அவங்கள பற்றி என்ன எண்ணம் கொடுக்கும் யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு சிலது அவங்க அன்பு அவங்க மேலே உண்மையான அன்போடு இருந்து சொல்லலாம், ஆனால் அவங்க மேலே வெறுப்பு வர மாதிரி நம்ம சமாதானத்துக்கு அவர் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி பேச்சுங்களை நம்ம தவிர்த்துக்கணும் இல்லைங்களா? நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது அதான் நம்ம சமாதானத்துக்கு எடுக்குது. யோசிச்சு பாருங்களேன், விட்டோன்னா அவங்க அவங்களை பற்றி இவங்களை பற்றி இவங்களை பற்றி அவங்க அப்படி இவங்க அப்படி ஆமோஸ் இப்படி அவங்க இப்படி இவங்க அப்படின்னு நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து சொல்கிறாங்கண்ணா. அதுக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், கேட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்புகிறோன்னா அது அது ரொம்ப கல்லபிலிட்டி கூட. நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நடுநிலையாக இருந்து பார்க்கணும், இருந்து பார்த்து தான் நம்ம அசஸ் பண்ணணும். இல்லைங்களா, சொல்கிறதெல்லாம் கேட்குறோன்னா அந்த ஒரு தவறு குற்றங்கள் குறைகளே பார்க்குற ஒரு உள்ள இருந்துச்சுன்னா எப்படிங்க அந்த உள்ளத்தில் சமாதானம் இருக்கும் சொல்கிறேன். இது சாதாரணப்பட்டமாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்ம பரலோகத்தில் இல்லை, அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். சில பேர் நினச்சிக்கிறோம் நம்ம இருதயம் நமக்கு தெரியாது, நமக்குள்ளேயே 101 ஓட்டைகளை வச்சுக்கிட்டு மற்றவங்க குறையே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறது. இது பரலோகம் இல்லை, எவ்வளோதான் பெரிய ஹோலியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள குறை தான் இருக்கும். அதுக்கு தான் இன்னும் பூமியில் இருக்கோம், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா போயிடலாம் பரலோகத்துக்கு. நம்ம இந்த பூமியில் குறையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா எப்படிங்க சமாதானம் இருக்க முடியும்? அவங்க எதில் நன்மையாக இருக்காங்க, அவங்க நற்குணங்களை பார்க்க கற்றுக்கணும், எதில் அவங்க தோற்று போகிறாங்களோ கீழே போகிறாங்களோ இல்லை எதில் அவங்க முன்னேறி வராங்களோன்னு பிடிச்சி உற்சாகப்படுத்துறதுதான் நம்முடைய வேலை. அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்தெல்லாம் சமாதானம் இருக்க முடியும் இல்லைங்களா. இது வெளிப்பிரகாரமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ சரி, நம்ம காதில் வாங்குறதோ சரி, மற்றவங்கள கோல் சொல்லி தெரியாது இருப்பாயாக இல்லைங்களா. கோல் சொல்லி ஒரு டெய்ல் பேரர்ஸாக நம்ம இருக்கக்கூடாது, அது கா வெளியில் நம்ம பார்த்துக்கணும், அது நம்ம சமாதானத்தையே கெடுத்துரும், ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இன்னொன்று உள்ளுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற விஷயங்கள் என்ன? முதலாவது பெருமை, ரெண்டாவது பொறாமை இல்லைங்களா. பெருமை பொறாமை ரெண்டு ரொம்ப பயங்கரமான விஷயங்கள். நம்ம நமக்கு இது ரெண்டு இருக்கிறவங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்க முடியாது இல்லைங்களா. என்னை பற்றி அப்படி என்ன மதிக்கல அவங்க, என்னை பற்றி பெருசாக பேசலை அவங்க இல்லைங்களா, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலை, என்ன அப்படி அவமானமாக பேசிட்டாங்க, என்ன அப்படி அவளை கண்டுக்காமல் போயிட்டாங்க, இல்லை நம்மளை விட அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது, நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னா அவளை பற்றி பொறாமை அது வந்துச்சுன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கக்கூடிய உள்ளத்தில் சமாதானம் இருக்க முடியாது. இப்படி இல்லாத போது, நம்ம உள்ளத்தில் சமாதானம் இல்லாத போது நம்ம எப்படி சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும்? ரெண்டு கெடுத்துரும் உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் இல்லைங்களா. முதலாவது வெளியில் மற்றவங்களை குறித்து தவறான காரியங்களை பேசுறதோ கோல் சொல்கிறதோ கேட்குறதுலையோ நம்ம கொஞ்சம் கூட ஈடுபடக்கூடாது, நம்ம சமாதானத்துக்கு கெடுத்துரும் அது. ரெண்டாவதாக நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை பொறாமை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரி, இதில் இதெல்லாம் சமாதானத்துக்கு எடுக்கிறது, எது சமாதானத்தை அதிகப்படுத்தும், எது அதிகப்படுத்தும்னா ரெண்டு, விசுவாசமும் அன்பும் இல்லைங்களா. அன்பு அன்பு தான், அன்பு இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அன்போடு மற்றவங்களை, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்போடு மற்றவங்களை மற்றவங்களுடைய குறைகளை பார்க்காம மற்றவங்களுடைய நற்குணங்களை பார்க்குறது அன்பு தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். சுய அன்பு தான் நம்மளை மற்றவங்களுடைய குறையை பார்க்க வைக்கும் இல்லைங்களா. நம்ம இருதயத்தையே பார்க்காத ஒரு மனுஷன் தான் மற்றவங்களுடைய குறைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம இருதயத்தை, நம்ம இருதயத்தில் எத்தனை குறைகள் இருக்கேன்றத தன்னை ஆராய்ந்த மனிதன் தான் மற்றவங்களுடைய குறைகளையே மூழ்கி இருக்கிறது, அதனால் அவனுக்கு சமாதானமும் கிடைக்கிறது. இந்த படி வரவனுக்கு முதல் படி என்ன? ஆவியில் எளிமை உள்ளவனை அவன் இருக்கணும். அது இல்லாததுனால தான் இதெல்லாம் வர ஆகுறதில்லை. வரங்கள தன்னுடைய குறை, தன்னுடைய பாவத்துக்காக துயரப்படுறது. நிறைய பேர் மற்றவங்களுடைய பாவத்துக்காக தான் துயரப்பட்டுக்கிட்டு இருக்குது, மற்றவங்களுடைய குறைவுக்காகத்தான் துயரப்பட்டுக்கிட்டு இருக்குது. இல்லை, நம்ம ஆர்ட்டை நம்ம பார்க்கணும், மற்றவங்ககிட்ட நற்குணத்தை நம்ம பார்க்க கற்றுக்கணும். ரெண்டாவது விசுவாசம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை நம்ம வச்சுருக்கும் போது விசுவாசம் வந்து, விசுவாசமோ சமாதானமோ வேதத்தில் அடிக்கடி வர்றதை பார்க்கலாம். ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் மாதிரி, எங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோமோ, ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு, ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு, த ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் இஸ் பீஸ் இல்லைங்களா. ஆண்டவரை நம்ம எவ்வளோ அதிகமாக நம்புகிறோமோ, அவர் வார்த்தையை நம்புகிறோமோ, அந்தளவுக்கு சமாதானம் நமக்குள்ளே வளர முடியும். சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், வெளிப்பிரகாரமான காரியங்கள், உள்பிரகாரமான காரியங்கள் பார்த்துட்டோம். உள்பிரகாரமாக பெருமையும் பொறாமையும், உள்பிரகாரமான சமாதானத்தை வளர்க்கக்கூடிய காரியங்கள் என்ன? அன்பு விசுவாசம் இல்லைங்களா. சரி, இதெல்லாம் இன்டர்னல் பீஸ், இதெல்லாம் நம்ம முதல்ல வளர்த்துக்காவிட்டால் வெளியில் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே நம்ம இருக்க முடியாது. சரி, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கும்போது தேவ சமாதானத்தை தொடர்ந்து நம்ம அனுபவிக்கும் போது அப்போத்தான் அந்த சமாதானம் பண்ணுகிற வித்தையே நமக்கு தெரிய முடியும். ஒரு வித்தை அது, ஒரு ஹார்ட். ஒரு டாக்டர் எப்படி ஒரு எலும்பெல்லாம் கோணலாக ஜாயிண்ட்டை விட்டு போயிருச்சுன்னா அதை எப்படி ஒரு ஸ்கில்ஃபுல்லாக ஒட்டி வைக்கிறார், எப்படி கெட்டு போன அறுந்து போன ஒரு காரியத்தை தைச்சி அழகாக பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய வித்தையே நமக்கு உள்ளுக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது தான் வெளியில் சமாதானம் பண்ணுகிற வித்தையே நம்ம கற்றுக்க முடியும் இல்லைங்களா. அது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம வெளியில் இருக்கணும்னா இதுதான். ஆனால் சொன்ன மாதிரி அது ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது நடுவில் போய் சமாதானம் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெண்டு குத்து உழுவதான் செய்யும். நம்ம அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கக்கூட முடியாது, சில இடத்துல பண்ணக்கூட முடியாது. ஆனால் அதுக்காக நம்ம முயற்சி செய்யும்போது பண்ணவர்கள் பாக்கியவான்கள் இல்லை, பண்ண முயற்சி எடுக்கிறவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதான் பார்க்குறோம் இதனுடைய வெற்றியில் ஏன் ரொம்ப அவசியங்க இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிறது. ஏன்னா இந்த உலகம் இருக்கக்கூடிய நிலை என்ன, பயங்கரமான நிலை. தீத்து 3:3 படிங்களா, தீத்து 3:3.
ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும்
பலவித இச்சைகளுக்கும் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களும் அப்படி நம்ம இருந்தோம். அப்படி இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது எப்படி இருக்கிறோம் தொடர்ந்து படிங்க. துர்க்குணமும்
பலவித இச்சைகளும் இன்பங்களும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம்.
பாருங்களேன், பலவித இச்சைகளுக்கும் துர்க்குணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களாக இருந்து இருக்கிற உலகம் பகைக்கிறவர்களும் ஒருவரை ஒரு விரோதிக்கிறவர்கள் தான் உலகம் இருக்கிறது. உலகம் இப்படித்தான் இருக்கு. பாருங்களேன் இன்னொரு வசனமும் உலகம் ஒருத்தர் ஒருத்தர் ரோமர் 3 அதில் பார்த்தீங்கன்னா 10 படிச்சுட்டு வரலாம். உலகம் இருக்கக்கூடிய நிலைமை அவர் சொல்கிறார், ஒருத்தர் ஒருத்தரை பகைக்கிறவங்க வெறுக்கிறவங்க இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் உலகத்தில் சமாதானமே இல்லை. உலகத்தில் வெறும் போராட்டம் தான். ஏன் உலகத்தில் வெறும் போராட்டமே இல்லைன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களே தேவையில்லை இல்லைங்களா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப அவசியம். ஏன் உலகத்தில் வெறும் போராட்டம் இருப்பதுனால். படிங்க 3:10.
அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீ இருக்கிறது.
பாருங்களேன் இப்படித்தான் உலகம் இருக்குது. திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்றார், அவர்கள் வாய் பிரேத குழி, விஷம் வாயில் வச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன் அது கன்க்ளூஷனை எப்படி முடிக்கிறாரு, 17 படிங்க.
நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள்.
சமாதான வழி அவர்களுக்கு தெரியாது. உலகம் இருக்கக்கூடிய நிலை இதுதான். எங்க குடும்பத்துல சமாதானம் இருக்குதா, எங்க வேலையில சமாதானம் இருக்கா, ஊர்ல சமாதானம், வேலையில எங்கேயுமே இல்லை. ஏன் அவர்கள் சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியார். அவங்களுக்கு சமாதானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு சமாதான தூதர்களாக நம்மளைத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சமாதான வழியை உலகத்தார் அறியார் இல்லைங்களா. நம்ம வாழ்கிற உலகம் டாக் ஈட்ஸ் டாக்னுவாங்க, நாய் நாயை சாப்பிட்ற உலகம் தெரியுமா. ஆனால் அப்படி பார்த்தா நமக்கு தெரியல, இந்த வாலிப பிள்ளைங்களாம் ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடல, ரொம்ப ஐயோ ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களே, எல்லாம் மாயமாலும். இது வெளியில் தெரியறதில்ல, ரொம்ப மாயமாலும், உள்ளுக்குள்ள மிருகத்தனம். ஆனால் வெளியில் பார்த்தா அப்படியே ரொம்ப அன்பும் ரொம்ப பாசமும் கொட்டுற மாதிரி ரொம்ப இதாகத்துள்ள. இந்த வாலிப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ, யூ லவ் மீ அப்படின்னு, அது லவ்வே கிடையாது, அது லஸ்ட்டு இல்லைங்களா. அதான் வேதம் காட்டுது. அதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தால் தெரிஞ்சிடும், மிருக குணம் இதெல்லாம்னு கொஞ்ச நாள் இருந்தால் தெரிஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லைன்னு. இதான் உலகத்தின் நிலைமை, உண்மையான நிலைமையாக இது இல்லை. கொஞ்ச நாள் போனால் தெரியும் அவங்க மாயமல்ல, ஆனால் வெளியில் நாடகமாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இதாங்க எல்லாருமே எல்லாம் சமாதானத்தின் வழியே தெரியாது. ஒருத்தர் ஒருத்தரை சாப்பிட்டுக்கலாம், ஒருத்தர் ஒருத்தரை அழிச்சுக்கலான்ற ஒரு நிலைமை தான் உலகம் இருக்குது. இந்த மாதிரி ஏன் இதுக்கெல்லாம் சுயநலம் தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மளை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, நம்மளை கட்டளையிடுறார் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. சமாதானம் ஏன், கிருபை நமக்கு தான் தான் அந்த தகுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கிருபையின் அற்புதம் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யுது, நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் கொடுக்கறதுனால மற்ற மனிதர்களோடு ஒரு நற்குணத்தை நமக்கு தான் அப்படி ஏற்படுத்த முடியும். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற குணம், சுயநலமே இல்லாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற குணம் ஒரு விசுவாசிக்கு தான் இருக்க முடியும், மற்றவங்களை இருக்காது இல்லைங்களா. அவங்களுடைய நன்மையை நம்ம இது பண்ண முடியுமா, எல்லா உறவுகள்லையும் சோஷலும் டொமெஸ்டிக்கும் சர்ச்லேயும் எப்படியாவது சண்டையை நம்ம தவிர்க்க முடியுமா, எப்படியாவது அவங்களை காயப்படுத்துறதை தவிர்த்து கொள்ள முடியுமா, எப்படியாவது அவங்களுக்கு அன்பாக சொல்ல முடியுமா, ஒரு ஒரு கஷ்டப்படுத்தாமல் செய்ய முடியுமா அப்படின்ற குணம் நமக்கு தான் அது இருக்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு தான் இருக்க முடியும். நம்ம தான் நமக்குள்ளுக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது நம்ம போகிற இடங்களெல்லாம் சமாதான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா, பரலோக காற்று நம்ம போகிற இடத்துல தான் வீச முடியும். பரலோக தூதர்கள் நம்ம ஒரு ஒரு சில வீடுங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் இந்த வீடே ஒரு அலங்கோலமாக இருக்கும். ரொம்ப ஒருத்தர் 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 ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த தீவிரவாதிங்க பாம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் டொட்டா படால் படால் படால்னு வெடிவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, அப்படியே கோபம் வெறுப்பு விரோதம் வீடே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய அட்மாஸ்பியர் நம்ம இருக்கிறது நம்ம பிரசன்னந்தா சமாதானத்துக்கு கொண்டு வரும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்களா, அருமையா பல வசனங்கள் நமக்கு சொல்லுது. எபிரேயர் 12:14 படிங்களா, இன்னொருத்தர் ரோமர் 12:18 படிக்கலாம்.
யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள்.
யாவரோடு சமாதானமா இருக்கவும் பாருங்களா நாடுங்கள். அப்புறம் ரோமர் 12:18
கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருந்தோம்
பாருங்களா. கூடுமானால் ஏன்னா எல்லாம் சில டைமில் கூடாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பகை வச்சுக்காம வம்பு வச்சுக்காம காயப்படுத்தாமல் எல்லோரோடும் சமாதானமாக வாழுகிற சமாதான தூதர்களாக நம்ம தான் இருக்கணும். அதான் நமக்கு கட்டுப்படுற நமக்கு கேட்குற ஒரு இது. ஆனால் இதில் ஒரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை பார்க்கணும். ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்காரு, பொய்யா சமாதானத்தை தேடுறேன்னு பொய்யான சமாதானத்தை தேடக்கூடாது. இந்த மூணு காரியங்களை விட்டு தராமல் சமாதானத்தை தேடணும். எந்த மூணு காரியங்கள்? பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காம நம்ம பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துட்டு சமாதானமாக இருக்கலாம் எல்லார்கிட்டையும் இல்லைங்களா. பாவிகளோடு உட்காந்து துன்மார்களோடு உட்காந்து ரொம்ப சமாதானமாக போயிடலாம். இல்லை, பரிசுத்தத்தை வித்துட்டு சமாதானத்தை தேடக்கூடாது. ஏன்னா இதயத்தில் சுத்தமும் இதுக்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சமாதானத்தை பரிசுத்தத்தையும் கொள்கையும் விட்டு தரக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு அடுத்ததாக சத்தியத்தை விற்று சமாதானத்தை தேடக்கூடாது. இப்போ சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒன்றா இருப்போம் சமாதானமாக இருப்போம்னு சொல்லி சத்தியத்தை தாரவாத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ரிஃபார்மர்ஸு சீர்திருத்தவாதிகள் மாட்டு சில ரத்த சாட்சியாக மடித்தவங்க என் உயிரையே விட்டுருவேன் நான் சத்தியத்தை விட்டு தர மாட்டேன். ஏன்னா சத்தியம் வந்து சபைக்கு ஆண்டவர் ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்கிறார். ட்ரஸ்ட்டுனா ஒரு பெரிய பொக்கிஷம் பார்த்துக்கங்க. சபை தான் அதை காக்கணும் இல்லைங்களா. திமோத்தி ஜாக்கிரதையாயிரு, ஆண்டவரும் நமக்கு நம்ம ஆத்மாவை ஆண்டவருக்கு நம்ம ட்ரஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை நம்மக்கிட்ட ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்கிறார். அதை போய் தர வித்துடலாமா, அதை போய் விற்கலாமா, அதை போய் ஒரு ஒரு ட்ராப்பும் கீழே விழுவாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சத்தியத்தை ஒண்டி விட்டே தரக்கூடாது. அதனால் எவ்வளோத்தான் சண்டை போடணுமோ போட்டுக்கலாம், சத்தியத்தை விற்று சமாதானத்தை வாங்கவே கூடாது இல்லைங்களா. இப்போலாம் தான் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒன்றா இருப்போம் பெருசாக இருப்போம் பேசுக்காக செய்வோம்னு எல்லாம் ஒன்றா கூடிக்கிறது. கூட்டிக்கிட்டு எதுக்காக குடிக்கிறாங்க? சத்தியத்தை விற்று தான் ஒன்றா குடிக்கிறது. அது இல்லை அது பொய்யான சமாதானம் அப்படின்னா பிசாசு கூடயும் குடிக்கலாமே. நம்ம அந்த மாதிரி பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, சத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. சத்தியத்தை விட்டு கொடுத்து சமாதானத்தை நம்ம கடமையை விட்டு கொடுத்து சமாதானத்தை தேடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை இதெல்லாம் இதோடு சமாதானத்தை நம்ம தேட பார்க்கணும். சரி, இது நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்து முடிப்போம். இதில் ஆண்டவர் கொடுக்குற ப்ராமிஸ் என்ன? இப்படி சமாதானத்தை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ப்ராமிஸ் என்ன போட்டிருக்கு? சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்?
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னா என்ன? சப்புன்னு இருக்க வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன் நமக்கு இருக்கலாம். ஏன்னா ஓவர் யூஸ்டாக சில பண்ணிட்டோம்னா அதுக்கு மதிப்பே நமக்கு தெரியறதில்லை. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன் இந்த உலகமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறவர்கள் அடிக்கிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் சுயநலம் உள்ள ஒரு உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் மாத்திரம் எல்லாரையும் சமாதானம் பண்ணணும் சமாதானத்தை நாடணும்னு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அவன் தேவனை ஞாபகப்படுத்துகிறவனாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையோ கடவுள் போல் இவர் இருக்கிறாரு, கடவுளுடைய பிள்ளையாக இவன் அப்படின்ற அளவுக்கு அந்த உலக மனிதர்களுக்கே தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு அடையாளம் காட்டுறவனாக தேவனை ஞாபகப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனை பார்த்து இவர் நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன்னு இயேசுவை பார்த்து சொன்ன மாதிரி அவருடைய ஆவியின் மூலமாக அவனுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஆழமான உறுதியை அவனுக்கு கொடுக்குறான். ஆனால் அவங்களுக்கு தான் அந்த உறுதியை கொடுக்கும். ஏன்னா கடவுளுடைய போலிகைன்னுவாங்க தெரியுங்களா, என் பிள்ளையுடைய அடையாளம் எனக்கு தெரியுதே, என்ன மாதிரி இருக்கே இது, அப்படியே இருக்கே, உரிச்சு வச்ச மாதிரி இருக்கேன்ற மாதிரி கடவுளை உரிச்சு வச்சவங்க இவங்க. கடவுளுடைய குணாதிசயத்தை உரிச்சு வச்சவங்க இவங்க. நான் கடவுளுடைய பிள்ளைன்றது சாதாரணப்பட்டமே காரியம் இல்லை இல்லைங்களா. அவர் நம்மளை மீட்டு ரட்சித்து நம்மளை நீதிமான்கள் ஆக்கி வேற எங்கேயோ பூமியில் அவர் வச்சிருக்கலாம், சரி பொழைச்சி போங்க நரகத்தில்னு. அவர் என்ன கூட பண்ணார், அவர் நம்மளை தத்தெடுத்துக்கிட்டார்னு வேதம் சொல்லுது. தத்தெடுத்துக்கிட்டார்னா அது ரொம்ப ஆழமான வார்த்தை. தத்தெடுக்கிறத விட பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார். ஏன்னா நான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வேந்தால் என் பேரை கொடுத்துக்கலாம், அதுக்கு அன்பை காட்டலாம், ஆனால் அந்த புள்ள உள்ளே போய் என்னுடைய பிள்ளையா, என்னுடைய போலிகைகள்லாம் மாற்ற முடியுமா, என்னுடைய இயற்கையை அதுக்குள்ளே கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஆனால் கடவுள் என்ன செஞ்சார் தெரியுமா, நம்மளை தத்தெடுத்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, அவருடைய ஆவியின் மூலமாக நமக்குள்ளேயே வந்து அவருடைய விதையை நமக்குள்ளே நாட்டி அவருடைய இயற்கையை நமக்குள்ளே கொடுத்து நம்முடைய மறுபடியும் பிறக்க வச்சு அவருடைய குடும்பத்தில் பிறக்க வச்சு அவருடைய பிள்ளையாகவே மாற்றிட்டார். அது கடவுளுடைய பிள்ளைன்றது ரொம்ப பெரிய காரியம். கடவுளுடைய இயற்கை எனக்குள்ளே இருக்குது, அவருடைய குடும்பமாக நான் மாறிட்டேன்ன்றது இல்லைங்களா, அவருடைய வித்தே எனக்குள்ளே இருக்குது, அவருடைய சைல்டு நான். அந்த சைல்டுடைய வெளிப்பாடு சமாதானத்தில் தெரியுது. நான் மற்றவங்ககிட்ட சமாதானமாக நடந்து உள்ளுக்குள்ளே சமாதானம் நிறைந்து மற்றவங்களை சமாதானம் பண்ணுகிறதுல தான் தெரியுது நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்றது இல்லைங்களா. ரொம்ப அருமையான ஸ்லாக்கியம் இது. ஏன்னா அவர் ஒரு ராயல் டைட்டில் அப்படின்லாம். இவங்களுடைய பிள்ளை பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளைனா எவ்வளோ பெரிய பெருசு இது இல்லைங்களா. ஏன் அவருடைய ராயல் டைட்டில், அவருடைய சுதந்திரமெல்லாம் என்னுடையது, நான் சுதந்திரவாளி, கடவுள் நித்தியமான ராஜாவா, நான் நித்தியமாக அவரோட ஆட்சி செய்கிற பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைட்டில். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், இவங்க தான் அவங்களுடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. எல்லாரும் சொல்லிக்கலாம் நான் கடவுளுடைய பிள்ளைன்னு. ஆனால் அந்த ஸ்லாக்கியம் உலகம் அவங்கள கண்டறியறதும் சரி, கடவுள் பரலோகம் அவங்கள கண்டறியறதும் சரி, இந்த குணத்தை பார்த்து தான் இல்லைங்களா. உலகத்தில் ஐயோ இது கடவுளுடைய புள்ள பாரு, கடவுளுடைய புள்ள போதுப்பார், எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு சமாதானத்தை பண்ணிட்டு போகுதுப்பார் அப்படின்னு உலகமும் கடவுளை, உலகத்துக்கே கடவுளை ஞாபகப்படுத்த வைக்கிறது இப்படிப்பட்ட மக்கள் தான். ஆகவே இது பெரிய ஆசீர்வாதம். பயன்பாடுக்கு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். த பீஸ் மேக்கர்ஸ் வாண்டட் அப்படின்னு ஒரு போர்டை கூட போடலாம். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் என்ன தேவை இந்த உலகத்துக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவைங்க. ஏன் எங்கே பார் என்ன இருக்குது, கசப்பு, கோபம், புறம் சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் மேலே வெறுப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ரத்தத்தை சிந்துருது. எங்கள் பாரு குடும்பங்கள்லாம் உடஞ்சிருக்குது. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சமாதானம் இல்லை, பிள்ளைங்ககிட்ட சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்குறோம், நம்ம பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே குடும்பத்தாரே ரிலேட்டிவ்ஸே ஒருத்தர் ஒருத்தர் கலகம் ஊட்டுறவங்க தான். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, நாரதா வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதான். நாரதா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த இந்து இதில் என்ன பண்ணுவாராம், கலகம் விட்டு எல்லா இடத்துலையும் நாரதா இருக்க முடியாதுன்றது தான் ஆண்டவர் ரிலேட்டிவ்ஸை பண்ணி வச்சார். அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டாங்க, எங்கெங்கே கலகம் விட்டுருத்தான், எங்கே பார் தொந்தரவு கொண்டு வர்றதுதான் ரிலேட்டிவ்ஸ் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வேலையில் தொந்தரவு, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுறதில்ல, ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி காட்டுறதில்ல, வீட்லேயும் நிம்மதி இல்லாத ஒரு இடத்துல ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஹஸ்பண்டு ஒய்ஃபு வாய் கட்டுப்படுத்துறதில்ல, அதனால் குடும்பம் உருப்படுறதில்ல இல்லைங்களா. கண்டபடி ஒய்ஃபு பேசுறதுனால அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒரு நிம்மதி இல்லை, ஹஸ்பண்டும் ஒரு இது இல்லை. இப்படி ஒரு குடும்பத்தில் என்ன தேவை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவை இல்லையா இந்த உலகத்துக்கு இல்லைங்களா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப அவசியங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம கதவை ஒண்டி மூடிக்கிட்டு, ஸ்க்ரீனை மூடிக்கிட்டு நம்ம வீட்டில் ஒண்டி உட்காந்துக்கிட்டு இருக்காமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே உங்களை நான் அனுப்புகிறேன், சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் கிளம்பணும் இல்லைங்களா. முதல்ல நம்ம கிளம்புறதுக்கு தகுதியானா என்ன இருக்கணும், முதல்ல நமக்குள்ளே இருக்கணும், நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கணும். போப்பா உன் வீடை பாருன்னு அமிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் சமாதானம், நம்ம இருக்கிற இடத்துல சமாதானத்தை தேடுறோமா நாடுறோமா இல்லைங்களா. சமாதானம் ஒரு பறவை மாதிரி டக்குன்னு இருக்கும், இப்போ டக்குன்னு போயிடும், அதை தொடர்ந்து அனுதினமும் நாடணும். நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை நாடணும். சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு எவ்வளோ ஜபம் தேவை தெரியுமா, இதுக்கு எவ்வளோ முயற்சி. கவனத்தோடு நம்ம பேசுறதுலையோ, வேதம் சொல்லுது நம்ம பேசுறதுக்கு ஸ்லோவாக இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம குடும்பங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். தப்படன்னு வார்த்தையை கொட்டிடுறோம். சில பேர் சொல்கிறார், சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாயில் புல்லட்ஸ் லோடடாக இருக்கும், வாயை திறந்தால் புல்லட்டு வெளியே வரும், குத்துறதுக்குன்னு லோடடாக அப்படியே ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம பேசுறதுக்கு நிதானமாக யோசிக்கிறதுக்கு தான் பேசுறதுக்கு நிதானமாக யோசிக்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணும். ஏன்னா யோசித்து பார்க்கணும், யோசிக்கிறவர்களாக நிறையா இருக்கணும். அது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. முதல்ல நம்ம குடும்பங்களில் நம்ம வீடுகளே சமாதான வீடுகளாக நம்ம மாற்றணும் இல்லைங்களா. சமாதானம் பண்ணுகிறவர்கள்லாம் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கும்படிக்கு. இந்த வீட்டுக்கு போனாவே ஒரு சமாதானம், இந்த வீட்டுக்கு போனாவே ஒரு நிம்மதி, த ஹவுசஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு நம்ம மாற்றணும் முதலாவது இல்லைங்களா. அடுத்ததாக நம்ம சபை ஒரு சமாதான சபையாக இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் தோய்ந்து அந்தந்த சபைகளில் போகிறாங்க, வெறும் ஆட்டம் பாட்டம் சண்டை அப்படி. இந்த இடத்துக்கு வந்தால் பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பு, ஒருத்தர் ஒருத்தர் மேலே சமாதானம். அதான் அங்கே இயேசுக்கிட்ட நம்மளை அழைக்கும். நம்ம சுயநலாம் விட்டு ஒருத்தர் ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பு, ஒருத்தர் ஒருத்தர் மேலே எவ்வளோ அக்கறை. ஹவுஸ் ஆஃப் பீஸ் நம்ம சபையை மாட்டணும். ஒருத்தர் ஒருத்தர் மேலே புறம் பேசுறது இங்கே கிடையாது, ஒருத்தர் ஒருத்தர் மேலே தவறு பேசுறது இங்கே இருக்காது இல்லைங்களா. கோல் சொல்லுகிறவர்கள் இங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிற ஒரு சபையாக நம்ம வைக்கணுங்க, ரொம்ப அவசியம் உள்ளுக்குள்ளே. அது மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம நகரத்துக்காக நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. வேதம் எல்லா சமாதானத்தை, பெங்களூர் ஒரு கார்டன் சிட்டியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி ஆகிட்டு வருது இல்லைங்களா. நம்ம பெங்களூர் ஒரு சிட்டி ஆஃப் பீஸாக நம்ம ஆகக்கூடாதா, மாற்றக்கூடாதா? அது காஸ்பல் தான் மாற்ற முடியும். ஒரு சிட்டி ஆஃப் பீஸ் அந்த ஊருக்கு வந்தால் சண்டை சச்சரவு இல்லை, அப்படி ஒரு மாற்றது காஸ்பல் தான் செய்ய முடியும். நம்ம நாட்டுக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்ம நாட்டினுடைய சமாதானத்துக்காக இல்லைங்களா. அதுதான் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஆகவே ரொம்ப அவசியம் எல்லா இடங்கள்லையும். எவ்வளோ பாக்கியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வீடும் சரி நம்முடைய இதுவும் இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருந்தால், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் பிசாசின பிள்ளைகளாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக, இது சாதாரணப்பட்டுமே இல்லை இல்லைங்களா. இதான் பர்ஃபெக்ஷன், நம்ம அடையக்கூடிய பர்ஃபெக்ஷன். உள்ளுக்குள்ள தேவனுடைய சமாதானத்தில் நிறைந்து எங்கே போனாலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, எங்கே இருந்தாலும் தொந்தரவு இல்லாமல், அது சச்சரவு இல்லாமல் ஒரு பீஸ் மேக்கர்ஸ் கிளப்பு மாதிரி. எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக சொல்லிட்டாங்கன்னு இல்லை, எங்கே போனாலும் சமாதானமாக, தியாகத்தோடு சமாதானம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏசு ஈஸியாக நமக்கு சமாதானம் பண்ண வச்சார். தேவனுக்கோ நமக்கோ சமாதானம் ஆகணும்னு எவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ அடி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ வேதனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதை பண்ணி தேவனுக்கோ நமக்கோ சமாதானம் பண்ணாரே. நம்ம சில சில தியாகங்கள் செய்யக்கூடாது. என்னங்க பாஸ்டர்னா செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், சர்ச்சுக்கு வரேன் வீட்டுக்கு போகிறேன்னு. நான் ஒரு அழகாக ஒரு போயம் படித்தேன் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்ய முடியும், ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஃபோன் இருக்குதா அவங்ககிட்ட, அந்த ஃபோனை வச்சு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா, அதை செய்ய அப்படின்றார். இல்லை உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குதா, அந்த கிச்சனை வச்சு கொஞ்சம் ஒருத்தருக்கு யாராவது சாப்பாடு பண்ணித்தர முடியுமா, அதை செய்ய. ஏன் ஒரு உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கா, அந்த பணத்தை வச்சு வேறு யாருக்காவது உதவி செய்ய முடியுமா, அதை செய்ய. ஏன் உன்னால் நடக்க முடியுமா, கால் ரெண்டு நடக்க முடிகிற அளவுக்கு இருக்குதா, அதை நடந்து போய் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோ தொந்தரவு இருக்கிறவங்களோ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாயேன். உன் காது இருக்குதா, காது நல்லா கேட்குதா உன் காது, அந்த காதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க தொந்தரவில் இருக்கவங்க அவங்களுடைய கஷ்டத்தை போய் கொஞ்சம் நேரம் கேளை, காது திறந்து கேளை. ஏன் ரெண்டு கண் இருக்குதா, அந்த ரெண்டு கண் பார்க்குற மாதிரி இருக்கா, கடவுள் பார்க்குற மாதிரி இந்த உலகத்தை கொஞ்சம் பாரு, அப்படி எவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு இந்த உலகத்தை பாரு. வாய் இருக்குதா, உதடுகள் நல்லா பேசுதா, அந்த உதடுகளை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமாதான செய்தியை யாருக்காவது சொல்லப்பாரு. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. எவ்வளோ இருக்கிற காரியங்களை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதெல்லாம் சமாதான கருவிகளாக நம்ம பயன்படுத்தலாம், சமாதானம் கொண்டு வர்றதுல நம்ம பயன்படுத்தலாம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த பியாட்டிடியூட் மூலமாக சமாதானத்தின் அவசியத்தையும் அதற்காகவே நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர். எத்தனை வசனங்கள் சமாதானத்தோடு நாங்கள் வாழ்வது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கு சமாதான தூதர்களாக எங்களை நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு எவ்வளோ தகுதி குறைவுள்ளவர்களாக இருக்கோம். எங்கள் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்கள் சபையில் சமாதானம் இல்லை. ஆண்டவரே, இந்த குறைவுகளை நாங்கள் உணர்ந்து இதுக்கு காரணம் ஆண்டவரே எங்களுடைய இருதயம்தான், எங்களுடைய பாவம்தான். அதை நாங்கள் எங்களுடைய சுயநலமோ எங்களுடைய பெருமையோ எங்களுடைய பொறாமையும் தான் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் நாங்கள் எடுத்து அகரவே அகத்து போட்டு மனம் திரும்பி தேவரீர் நாங்கள் சமாதானத்தை நாட, சமாதானம் உள்ளவர்களாக நிறைந்து தேவனிடத்தில் சமாதானம் ஏற்படுவதற்காக தேவரீர் எங்களுக்காக எவ்வளோ பெரிய பாடுபட்டீர். அந்த தேவனுடைய சமாதானத்தை வாழாதிருப்பது, அதை அனுபவிக்காமல் வாழ்வது எவ்வளோ பாவம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி இராமல் தேவனுடைய சமாதானத்தை எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் காத்து கொண்டு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய வீடுகள் சமாதான வீடுகளாக, எங்கள் சபை சமாதானத்தின் சபையாக மாறி போராட்டம் பாவம் பொறாமை வெறுப்பு விரோதம் நிறைந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுகிற தூதர்களாக நாங்கள் எல்லோரும் செல்ல எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.